சார்ல்ஸ் நிர்மலநாதன்,
நன்றி. தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இன்று காணி அமைச்சு, கடத்தொழில் அமைச்சு, பெருந்தோட்ட அமைச்சு, மூன்று அமைச்சுகளினுடைய குழுநிலை விவாதம் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்ற கடத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலாவதாக கௌரவ அமைச்சர், காணி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன அவர்களிடம் ஒரு கோரிக்கையை, வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, தங்களுடைய வழங்கப்பட்டிருக்கின்ற காணி அமைச்சு என்பது மிக பிரதானமான மக்களுடைய இறைமையுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சாக இருக்கிறது. அந்த இறைமையுடன் சம்பந்தப்பட்ட இந்த அமைச்சு 9 மாகாணங்கள் இருக்கின்ற இந்த இலங்கையில் வடமாகாணத்திற்கு மாத்திரம் ஒரு தனித்துவமான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற தங்களுடைய செயலாளர்கள், பணிப்பாளர்கள், நாயங்களினுடைய அமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள். அது தொடர்பான கவனத்தை நான் கொண்டு வர விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சரவர்களே, 9 மாகாணங்களில் இருக்கின்ற மாகாண காணி ஆணையாளர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது யுத்தத்திற்கு முன்பு. 2010 ஆண்டுக்கு முன்பாக ஒரே விதமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது யுத்தத்துக்கு பின்பு வடமாகாண காணி ஆணையாளர் தவிர்ந்த மிகுதி 8 மாகாண காணி ஆணையாளர்களுக்கும் ஒரு நடைமுறையும், வடமாகாண காணி ஆணையாளர் நாயகத்திற்கு ஒரு நடைமுறையும் இருக்கிறது. நான் கூற வருவது என்னவென்று சொன்னால், கௌரவ அமைச்சரவர்களே, வடமாகாண காணி ஆணையாளர் அங்கு காணி கச்சேரி வைப்பதாக இருந்தால் தங்களுடைய அமைச்சில் தங்களுடைய பணிப்பாளர் காணி ஆணையாளர் நாயகத்துடன் கதைத்து அவர்தின் ஒப்புதல் பெற்று அவருடைய திகதி அமைவாகத்தான் காணி கச்சேரி வைக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது விடயம், அவர் அங்கு ஒரு விண்ணப்பிக்கின்ற பிரதேச செயலாளரால் சிபாரிசு செய்து அனுப்பப்படுகின்ற ஒருதருக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்குவதாயிருந்தால் அந்த காணி அனுமதி பத்திரத்தை வடமாகாண காணி ஆணையாளர் காணி ஆணையாளர் நாயகத்திற்கு அனுப்பி அவரின் ஒப்புதல் பெற்றதன் பின்புதான் அவர் அங்கு வழங்க வேண்டும். இது வடமாகாண காணி ஆணையாளர் நாயகத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. அதே நேரத்தில் கௌரவ அமைச்சரவர்களே, மிகுதி 8 மாகாணங்களுக்கும் 5000 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகிறது. அந்த 5000 அனுமதி பத்திரங்களும் அவர்கள் உறுதிப்பத்திரங்கள் வழங்கிய பின்பு அதை காணி ஆணையாளர் நாயகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் கூற விரும்புவது, ஜனாதிபதி ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கூறுகின்ற இந்த வேளையில் வடமாகாண காணி ஆணையாளருக்கு அல்ல வடமாகாணத்தில் இருக்கின்ற காணி தொடர்பாக தங்களுடைய கருத்தை கேட்க விரும்புகிறேன்.
இதிர்பாத்கரப்பு கேட்டல்வ பிள்ளைபாந்தவ அப்படி விசேஷம் பலாத் நமையிட்ட பலாத் இடம் கௌசாரஸ்வரும் நமதனை பாத்கரண்டு ஓனு இது உத்துரே உத்துராட்டு தானட்ட பலாத் கௌசாரஸ்வரைக்கு நெத்தாங் தாம கடினமிங் எங்க பாத்கரண்டா ஏ வகையம விசேஷம் கியான்னு உத்தரவு நகனா சிவபேதியாக்னே இடம் லபாதி
அமத்துமா ப்ரொவின்சியல் ஆட் கமிஷனர் இன்னும் அயாட்ட பலே தீலன ஏக வித்ராய் மங்கான்னு பலே வித்ராய் தீலன யா இன்னும் எத்தக்கோட்ட பலே தீலன ஏக வித்ராணி ஜுத்தே இசல்லா திப்பா திதாஸ் தாய் இசல்லா திப்ப பலே தேங் நதிகரா
எம் நதிகரான் ஹேத்துவாக் விளானே எம் நத்திரா பலே லபா தீலன தம லேகந்துமாட்
உபதேசம் லேகந்துமாட கர்நாகல இல்லியும் கரண்ட அமத்துமா அமத்துமா கொண்ட மாம் பொலிட்டிக்கல் என்ற இசல்லா உபத்துமா தண்ணுவா அமத்துமா கொந்தாய் அர லேகந்துமாலா தம ஏகே பலே அரந்தியன் ஏ பலே தெண்ட கில தம மா இல்லியும் கரண்ட
அரி அரி லேகந்துமா மங்கிதா நிஹிதாமதா கரபு தியாக் நிவை விண்டதி எம எம ஹேதுவாக் நே எம பலே தியாகண்ட ஹேதுவாக் நே பலாத் சபாவட பலே லபா தீல தீரோ ஏ காபி அனிவாரியம் லபா தேனோ
ஏகே ஏகே தேங் லேகந்துமாட மம ஃபிசரஸ் மினிஸ்ட்ரி அனுவே தேங் கதா
கரலா சத்யா சத்யா
அமத்துமா லேகந்துமாட தேங் கதா கரலா பலண்ட ஏம ஏமேக தீனோத நெத்த கீல ஏம தீனோ கெட்டேந்தல ஏம பலே தெண்ட கீல
ஹரி ஹரி சத்யாக்கு அதுலத்து தமிழ்நாசிக்கு வேண்டிய
நன்றி. கௌரவ அமைச்சர் அவர்களே, அதே போல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் வன இலாகா திணைக்களத்தினுடைய சுற்றறிக்கை மூலம் பிரதேச செயலாளர்களால் எடுக்கப்படுகின்ற காணி நடவடிக்கைகள் தொடர்பான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. வன இலாகா திணைக்களத்தினுடைய ஆலோசனை பெற்ற பின்பு அவர்கள் இந்த காணியை வழங்க வேண்டும் என்று. ஆனால் தங்களுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி அமைச்சரவை பத்திரம் ஒன்று நீங்கள் முன்மொழிந்து அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சரவையினுடைய சுற்றறிக்கை MWFC/1/2020 இந்த சுற்றறிக்கையை முழுமையாக வடமாகாணத்தில் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் வடமாகாணத்தில் இருக்கின்ற பல காணி பிரச்சனைகளை கௌரவ அமைச்சர் அவர்களை பிரதேச செயலாளர்கள் தீர்த்து வைக்க முடியும். பிரதேச செயலாளர்களை வன இலாகா திணைக்களத்தினுடைய 2001 மற்றும் 2006 ஆம் ஆண்டு சுற்றறிக்கைகள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த 2020 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தங்களுடைய அரசாங்கத்தினால் இந்த அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைய கடத்தொழில் அமைச்சு தொடர்பாக ஒரு சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். நேற்று கடத்தொழில் அமைச்சருடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியன் இழுவைப்படைகள் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை நான் கூறியிருந்தேன். நான் என்ன கூற வருகின்றேன் என்று சொன்னால், இந்தியா எங்களுடைய தாய் நாடு, அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கிருக்கின்ற குறிப்பாக இந்தியன் இழுவைப்படைகளால் வடமான மீனவர்கள் மிக பிரதானமாக வாழ்வாதாரத்தை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்தியா தாய்நாடாயிருந்தால், நாங்கள் பிள்ளைகளாயிருந்தால், தாயும் பிள்ளையுமாயிருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்ற கருத்து கமைய, நீங்கள் எங்களுடைய மீனவர்களை எங்களுடைய கடலில் மீன்பிடிக்க செல்வதற்கு தங்களுடைய அமைச்சருடைய உதவியை நான் கேட்டு நிற்கின்றேன். ஏனென்று சொன்னால், எங்களுடைய மாவட்டத்தில் மிகவும் கடத்தொழில், குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் வவுனியா தவிர்ந்த வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் அதிகமான மக்கள் மீன்பிடியை நம்பியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில், குறிப்பாக தற்பொழுது முல்லைத்தீவில் ரால் படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் இந்தியன் இழுவைப்படைகளினால் அந்த ராலை மீனவர்களால் பிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதையும் நான் உங்களுடைய கவனத்தில் கூற விரும்புகின்றேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, கடந்த காலங்களில் கடத்தொழில் அமைச்சரினால் நான் இந்திய இழுவைப்படைகள் தொடர்பாக கதைத்த போது அவர் கடற்படைக்கு கட்டளையிடுவார். ஆனால் தற்பொழுது அந்த கட்டளை நடைபெறுகிறதா இல்லையா, அல்லது நீங்கள் கட்டளையிட்டும் கடற்படை கேட்கவில்லையா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் கடற்படை இதை கேட்கவில்லையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் கூற விரும்புவது என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் அந்த நடைமுறைகளை நாங்கள் இங்கு இந்த விஷயம் தொடர்பாக கதைத்தவுடன் அவர் நேவி கடற்படை தளபதியுடன் கதைப்பார், அது அவர்கள் அடுத்த நாளே கட்டுப்படுத்த வழிகிடுவார்கள். ஆனால் அந்த நடைமுறை தற்பொழுது இல்லை. நீங்கள் சொல்லவில்லையா, அல்ல நீங்கள் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது. அதே நேரத்தில் கடத்தொழிலுக்கு செல்லுகின்ற மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் ஏற்படுத்துகின்ற தாமதம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்களுக்கு தினமும் அவர்கள் கடலுக்கு செல்கின்ற போது தினமும் அவர்கள் பதிவுகளை மேற்கொண்டு, நான் நினைக்கின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களை, நீங்கள் கதைக்கலாம், நான் கடத்தொழில் அமைச்சர் கதைச்சு முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு சொல்லுவேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று தெரியவில்லை. யுத்தம் முடிவிட்டது என்று கூறினீர்கள். யுத்தம் முடிவிட்டதன் பிற்பாடும் இன்று வரை கடற்படையினுடைய செயல்பாடுகள், ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் அதே மாதிரி இருக்கிறது. அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை எனக்கு உண்மையில ஒரு வேடிக்கையா இருக்கிறது. கடற்படையினுடைய செயல்பாடுகளால் மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் போதை வஸ்து தொடர்பானவர்களை கண்டிக்கும்படி கூறுகிறேன், ஆனால் நீங்க கண்டிக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், மன்னார் ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவம் தங்களுடைய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்றபடியால் படை வீரர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுதான் உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்திய நிலவுப்படைகள் தொடர்பாகவும் அதே நேரத்தில் மன்னார் கலப்புகள் கால்வாய்கள் அங்கிருக்கின்ற பெருங்கடல் அல்ல, அவர்கள் அந்த படைகளை கொண்டு செல்கின்ற கால்வாய்கள் மிகவும் ஒரு நிரம்பிய சூழ்நிலை இருந்தது. கடந்த காலங்களில் வனஜீவராசி திணைக்களம் அதுக்கு தடையை விதித்திருந்தது, தற்பொழுது தடை எடுத்திருக்கிறது. குறிப்பாக பாப்பாமோட்டை பள்ளிமுனை பனங்கொட்டிக்கோட்டு போன்ற இந்த கிராமங்களுக்கு அவர்கள் மீனவர்கள் அந்த படைகளுடைய ஓடைகளை செய்து தரும்படி தங்களிடம் கேட்டிருக்கிறார்கள். நானும் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றேன். அதே நேரத்தில் கௌரவ களத்தொழில் அமைச்சர் அவர்களே, தங்களுடைய அமைச்சுக்கு 4.58 பில்லியன்கள் மாத்திரமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் கவலையான விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விவசாய அமைச்சுக்கு 24.09 பில்லியன்கள் நிதி ஒதுக்கப்பட்ட போது தங்களை அமைச்சுக்கு 4.58 பில்லியன்கள் மாத்திரமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது உங்களுடைய பலவீனமா அல்லது இந்த அரசாங்கம் உங்களை மிக பெரிதாக கணக்கெடுக்கவில்லையா என்பதை ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதேசத்தில் இந்தியன் இழுவைப்படைகள் அதே போன்ற இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். கௌரவ இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற சகல அமைச்சர்களுக்கும் தமிழர்களுடைய மரபுரிமை ஒன்று இருக்கிறது, இறந்தவர்களை நினைவு கூறுவது. அந்த இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வு பண்டார வன்னியனை கூட இன்றும் அவர்களுடைய நாளில் நினைவு கூறுகிறார்கள். ஆகவே இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வை இந்த அரசாங்கம் நீதிமன்றங்கள் ஊடாகவும் அரசாங்கத்தினுடைய போலீஸ் அழுத்தங்களின் ஊடாகவும் அந்த பொது இடங்களில் வித்துடல்களை புதைத்தவர்கள், யுத்தத்தில் போராளிகளாயிருக்கலாம் பொதுமக்களாயிருக்கலாம், அடக்கம் செய்த இடங்களில் அவர்களை சென்று அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தடை விதித்திருக்கிறது. நான் கூற விரும்புவது என்னவென்று சொன்னால், அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வை ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக கொழும்பில் இருக்கின்ற சட்ட அதிபர் திணைக்களத்தில் இருந்து சொலிசிட்டர் ஜெனரல்களை வடமாகாணத்துக்கு அனுப்பி அந்த நீதிமன்றங்களில் அவர்களை வாதாட வைத்து இதை தடை செய்வதன் நோக்கம் என்ன? நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்பது அவர்களை அடக்கம் செய்த இடத்தில் அவர்களுக்கு அஞ்சல் செலுத்துவது, மலர் வைத்து தீபமேற்றி அஞ்சல் செலுத்துவது மாத்திரமே. நான் கூற விரும்புவது இந்த நிகழ்வை இன்று பிற்பகல் 6:05 தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு அப்பால் இருக்கிற தமிழ் மக்கள் வீடுகளில் நிகழ்த்துவார்கள். உங்களுடைய நீதிமன்ற கட்டடைகள் உங்கள் அரசாங்கத்தினுடைய அழுத்தங்கள் எங்களுடைய உணர்வுகளை எந்த காலமும் அளிக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். நன்றி.
மேலங்கட்டு கரு ஜகத் புஷ்பகுமார் மதித்துமா இட பெற ஓட பிளீஸ் கரு இசுரு தொடங்குட மந்திரித்துமா மூலாசனிட்டு
கரு மூலாசனாரோட ஒரு மந்திரிமணி அது சாகச்சாட பாஜனவன அமாத்தியான்சுவல கரு அமாத்து மல்ல ராஜ்ய அமாத்து மல்ல லேகாந்து மல்ல ராஜ்ய லேகாந்து மல்லத்துல சீரும எழுதாருன்ட்டு ஏ கருகினியான கட்டு சார்த்து கருகன்ட்டு சுபவத்தன கமம் மை தண்ணி மகை காலசீமானு விஷான் கொடகட கதாகரான அமாரோய் எக்கா மா விசேஷம் மதக்கிறாண்டோன அப்பே ரட்டே சீ நிஷ்பாதன்ட்டு வெதகத்தின உக்வகாக்கிரியும் இவகம் சீ நிஷ்பாதன கதாகரண்டோன ஜாதிபண ஹிங்குரான கந்தலே சிவனகலசா பல்வத் சீனி சமாகம் ஹிங்குரானு வீரபாவு நெத்தாங் ஆரோக்கம் பிரதர்ஸ் லட்டதுன்னா இக சம்பூர்ண வினாஸ் வேலாகிய தாஸ் நமசிய அணுத்து நெய்ந்தல ஏ வகைம காந்தலே சுமணசேகர மகாத்மையடதுன்னா எக்ஸ ஜாதிக பக்ஷ ஆண்டுவ அது வினாஸ் வேலா சம்பூர்ண சீ நிஷ்பாதி நத்திர விழாம தீனும் சிவனகல சீனி சமாகம திதாஸ்திகே அவருத்தே தமிழ்நாசில ஹிட்டபு அமது துமியாக் சஹா அமது துமியாக் ஹிட்டியா ತಾಗಮಗೆ ಮಹತ್ಯಡೆ ದುನ್ನ ಪೆಲ್ವತ್ತ ಹರಿಜಾವರ್ಧನ ಮಹಾತ್ಮ ಎಡದುನ್ನ ಸೇವನಗಲ ಸೀನಿ ಸಮಾಗಮ ಎದಾ ಪೌದ್ಗಲಿಗ ಅಂಶ ದುನ್ನ ಮಿಲಿಯನ ಪಾನ್ಸಿಯ ಪನಹಕಟ ಏ ವೆನವಿಟ ಮಿಲಿಯನ ತುನ್ಸಿಯ ಹತಕ ಸ್ಥಿರ ದಂಪತು ಆಗ್ತಿಬುನ ಮಿಲಿಯನ ಎಕಸಿಯ ಪನಹಕ ಇಕ್ಸುಪಾಕ ಸಹ ಸೀನಿ ತಿಬುನ ಮಿಲಿಯನ ಎಕಸಿಯ ವಿಸ್ಸಾಕ್ ಸೇವಕೆಂಗ್ ಹಾ ಗೋವಿಂಗೆ ನಾಯಕತು ಎನ್ನ ತಿಬುನ ಬಾಲನಗಾರು ಸಭಾಪತಿಮಣಿ ಮಿಲಿಯನ ಪಾನ್ಸಿಯ ಹತ್ತ ಹತ ಕ್ಷಣಿಕೋ ಗಣಪುಣ ವತ್ಕಮ ತಿಯದ್ದಿ ಮಿಲಿಯನ ಪಾನ್ಸಿಯ ಪನಹಟ ದುನ್ನ ಮಿಲಿಯನ ವಿಸಿದೆಗ ಪರಿತ್ಯಾಗ ಖಟಿಟ ದೀಲ ಏ ಆತನ ಸಿಯಲುಮ ಕೇಂದ್ರೀಯ ವಗಾವನ್ ಡೋಸರ್ ಟಿಕ ಸಿಯಲುಮ ಯಾನವಾಹನ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಯ ಸಾಸ್ಯಲ್ಲನ ಹೆಕ್ಟೇರ್ ಹಾರಸಿಯ ಪನಹ ಕೇಂದ್ರೀಯ ಅತ್ಯಾಕಿಕ ನಿಕಂಗ್ ದುಣ್ಣ ಎಕ್ಸೈಜ್ ಜಾತಿಕ ಪಕ್ಷೆ ಕೃತ್ಯಾಧಿಕಾರಿ ಮಂಡಳೇ ಇನ್ನ ಮಂತ್ರಿ ತುಮಿಕುಟ ಇದಾಯಿಂದಲ ಇದಾ ಈ ಆಯತನ ಇಲ್ಲುವ ಸೀಸನ್ ಗ್ರೂಪ್ ಕೇನ ಆಯತನೇ ಮಿಲಿಯನ್ ಹತ್ತಿಯ ಹತ್ತದೆ ಹಟದೆ ಏಕಟ ಏಕಟ ದುಣ್ಣೆ ಮೇಘ ತಮ ಇದಾ ಹೆಂಚಾಂಟ ಸಲಕುಪ ಆಕಾರ್ಯ ಸೇವಕೆ ಅಟಸಿ ಅಖಿಟ ಏಕಸಿ ಹಟ ಮಹದಕ್ಕ ಸ್ಥಿರ ಸೇವಕೆಯೋ ಅಡುಗರ ಅಡುಗರ ಪಮನಕ್ನವೇ ಮಮ್ಮೇವಸ್ತಾವ ಶ್ರೀಪತ್ ಕರನು ಇದಾ ಸೀನ್ ನಿಷ್ಪಾದನೆಯ ದಿದಾಸ್ ಇದಾ ವರ್ಷ ಏನಕೊಟ್ಟ ಮೆಟ್ರಿಕ್ ಟನ್ ವಿಸಿಯಾತ್ರ ದಾಸ್ ತುನ್ಸಿ ಅನು ಹಯಕ್ ಏ ವನವಿಟ ಇಎನ್ಎ ನಿಷ್ಪಾದನೆಯ ನೆತ್ತುಪಾಕ ಲೀಟರ್ ತಿಸಡ ದಾಸ್ ಹತ್ಸಿಯ ನೆಹತ್ತ ಬಂದಾಸ್ ನಮಸಿ ಅಸೂಹ ತಕ್ಕೆನು ದಿದಾಸ್ ಎಕೊಲಹೈ ಅಪಿ ನವತ ರಜೆಟ ಪವರ್ನ ಗಣಕೊಟ್ಟ ವಿಸಿಹತರ ದಾಸ್ ತುನ್ಸಿ ಅನು ಹಯಕ್ ನಿಷ್ಪಾದನೆ ಸೀನಿ ಪ್ರಮಾಣ್ಯ ಮೆಟ್ರಿಕ್ ಟನ್ ಹಯದಾಸ್ ವಿಸಿಯಕ ದಕ್ಕ ಅಡು ಕರಲ ದಿಯನು ಇದೊಟ್ಟ ಇದಾತಿಬುನು ಸ್ಪೀತು ಪ್ರಮಾಣಿ ಮಿಲಿಯನ ತಿಸ್ಸತರ ದಾಸ್ ಅನು ತಿಸ್ಸತರ ಲಕ್ಷ ಅನು ನಮದಾಹ ದಕ್ಕ ಅವಡಿ ಕರಲ ದಿಯನು ಮೊಕದ್ದ ಕರೆ ಎದಾ ಎಕ್ಸೈಜ್ ಜಾತಿಕ ಪಕ್ಷೆ ಮಂತ್ರಿ ವರಂಟ ಸೆಲಕು ಹೇಮೈ ಎದಾ ಸೀನ್ ನಿಷ್ಪಾದನೆ ವಿಸಿಯತರ ದಾಹಿಂದ ಹೈದಾಹ ದಕ್ಕ ಅಡು ಏನಕೊಟ್ಟ ಸ್ಪೀತು ನಿಷ್ಪಾದನೆಯ ಲೀಡರ್ ತಿಸ್ಸತರ ಲಕ್ಷ ಅನು ನಮದಾಹ ದಕ್ಕ ಅವಡಿ ಕರಲ ದಿಯನು ಇವಾಗೇಮ ಇವಾಗೇ ವಿಶೇಷ ಮದಕ್ಕರ ಅಂಡೋಣ ಮೇ ವೆನವಿಟ ಅಪೇ ಕರು ಅಮತ್ತು ಮಾಟ ರಮೇಶ್ ಅಮತ್ತು ಮಾಟ ಇವಾಗೇಮ ಅಪೇ ಜ್ಞಾನಕ ವಕ್ಕು ಅಮರಂದು ಮಾಟ ವಿಶೇಷ ಸ್ತುತಿಯ ಪಲಕರ ಅಂಡೋಣ ರೂಪಿಯಲ್ ಮಿಲಿಯ ಮೆಟ್ರಿಕ್ ಟನ್ ಹಯದಾ ಹಕ್ ನಿಷ್ಪಾದನೆ ಸೆವನಗಲೇಖಗೆ ಮಮ್ಮಿ ಕಥಾಕರ ಸೆವನಗಲೇಖಗೆ ಅದ ಮೇ ವೆನವಿಟ ನವೆಂಬರ್ ಮಾಸ ವಿಸುತುಂಗನದ ಹಯದಾ ಹಸಿಕ ಎಕೊಳ್ ದಾಸೆ ದಾಸೆ ಕಸಿಯ ದಾಹತರ ತಕ್ಕ ನಿಷ್ಪಾದನೆ ಕರಲ ಎದಾ ಹತಲಿಸ್ತುಂದಾಹ ಲೀಟರ್ ಹತಲಿಸ್ತುಂದಾಸ್ ಅಸು ಹತ್ತುಂಡ್ ಲಕ್ಷ ಅಸು ಹದ್ದಾಹ ದೇಸಿಯ ನಿಷ್ಪಾದನೆ ಎತ್ತನೋ ಪ್ರಮಾಣ ವಿಜಯತ್ ಲಕ್ಷ ಪಣ ಸದ್ದಾಸ್ ಹಾರ್ಸ್ಯ ಪಣ ದೇಕಮ ಸಮಾರೋಪಾತ್ತಗನಿಗೆ ಏನ ಪೌದ್ಗಲಿಕರಣೆ ಕರೆ ಮೊಗಡದ ಮೇರಟೆ ಸೀನ್ ನಿಷ್ಪಾದನೆ ವೈಕರ ಅನ್ನವೇ ಇದ ಪೌದ್ಗಲಿಕರೆ ಮೇರಟೆ ಮದ್ಯಸಾರ ನಿಷ್ಪಾದನೆ ಸದಾಯಕ ಮಮ್ಮ
ದಕ್ಕರಂಡು
ಮಮ ಇವಾಗೇ ಮದಕ್ಕರಂಡು ಮಂಗ್ ಹಿಡಪೋಳ ಸಂವರ್ಧನೆ ಅಮತಿವರೆ ಹಡಿಯಡ ಅಪಿ ಬೋಲ್ಪಲ್ಲ ನಿಷ್ಪಾದನೆ ಸುಶಾಲ ಕಾರ್ಯಭಾರ ಇಷ್ಟಕರ ಅಪಿ ಮಮ ಬೋಲ್ಪಲ್ಲ ನಿಷ್ಪಾದನೆ ಹಡಿಯ ಗತ್ತಮ ಕರು ಸಭಾಪತಿ ತುಮಣಿ ಮದಕ್ಕರಂಡೋಣ ಎದಾ ಬೋಲ್ವಗಾಕಿರಿ ಮಂಡಳಿ ಮಗಿನ್ ಪಮಣ ದಿದಾ ಸೆಕೊಳಯ ಮಾರ್ಗ ವರ್ಷೆ ಪೋಲ್ಪಲ ಮಿಲಿಯನ ತುನೈ ದಸಮ ತುನಾ ಏಕಾಕ್ ನಿಷ್ಪಾದನೆ ಕರ್ನ ಕೊಟ್ಟ ದಿದಾಸ್ ದಹನಮೇ ನಿಷ್ಪಾದನೆಯ ಪೋಲ್ಪಲ ಏಕೈ ದಸಮ ನಮೇ ಐದಕ ಏಮನ್ ರಟೆ ಪೋಲ್ವಗಾವ ದೀವಣು ಕರನ್ನ ಕೋಮದ ಪೋಲ್ವಗಾವ ದೀವಣು ಕರೆಯ ಸದಹ ಅವಶ್ಯ ಕ್ರಿಯಾಪಿಳಿವ ದತ್ತದ ಪಲ ನಿಷ್ಪಾದನೆ ಕರಾದ ಇವ ಗೋವಿಂದ ಹತ್ರ ವಗಾ ಕರಲದು ಉನ್ನದ ಅದ ಪೋಲ್ ಮಿಲ ವಡಿ ಕೀಲ ಮೇಗೋಲ ಪೋಲ್ ಬಾಯ ಅರಂಗಿನೋ ನಮಕ್ ಇವಡ ಅವಶ್ಯ ಪಿವರ ಗತ್ತಿನ ದಿದಾಸ್ ಎಪಲಹೆ ವರ್ಷೆ ಮಿಲಿಯನ ಕೋಲ್ಗಡಿ ಮಿಲಿಯನ್ ದಿದಾಸ್ ಅಡಸಿ ಅಟಕ್ ನಿಷ್ಪಾದನೆ ಕರನ ಕೊಟ್ಟ ಈ ಪ್ರಮಾಣ ದಿದಾಸ್ ಪಹಲವೇನು ಕೊಟ್ಟ ಮಿಲಿಯನ ತುಂದಾಸ್ ವಿಸಿ ಹತಕ್ ಪಡಿಕರನು ದಕ್ಕ ವಡಿಕರ ದಿದಾಸ್ ದಹನ ಮೇ ಮಿಲಿಯನ ತುಂದಾಸ್ ಎಕಸಿ ಹತ ದಕ್ಕ ವಡಿಯನು ಮೊಕದ ಅಪ್ಪ ಎದಾ ದಿದಾಸ್ ಎಪಲ ವರ್ಷೆ ಸಿಟ ಪೊಲ್ಪಲ ಕಿಟವು ಅಮ್ಮ ಗಡಿ ನಿಷ್ಪಾದನೆ ಕರನ್ನ ಅವ್ರದ್ದು ಪಹಕ್ ಹಾಕೋ ಮೇವೆಂಡ ಕಟ್ಟು ಕರನ ಕೊಟ್ಟ ಅದ ನಿಷ್ಪಾದನೆ ವಡ್ಲಾತಿನ ಮಮ ಏಕಂಗ ವೆನ್ನ ಮೇ ಪೊಲ್ಗಡಿ ನಿಷ್ಪಾದನೆ ಸಂಬಂಧ ಮಮ ಇದಾಹಿಡ ಅಮತಿವರೆ ಹಟಿ ಮೇ ಸಂಖ್ಯಾಲೆ ಗಣಿ ಗಣಮ ಏಕದು ವೆನ್ನ ಅದ ವಿಶಾಲ ವಶೆ ಮಗೆ ಮಿತ್ರ ಕಥಾಕರ ಅದ ಕೆನಡಾ ವಿಶಾಲ ವಶೆ ಮಗಿ ಪೊಲ್ಗಿರಿ ಇಲ್ಲು ಮತ್ತೇನೋ ವಿಶಾಲ ವಶೆ ಅಪನಾಯನ ಅದ ವೆಡಿ ವೆಲಾತಿಯೇನೋ ಅಪನಾಯನ ಆದಾಯ ಅದ ವೆಡಿ ವೆಲಾತಿಯೇನೋ ಏನಿಸ ಹೆಮನ ಮೇ ಸದಾ ವಿದೇಶ ವಿನಿಮಯ ಲಭಾಗನ್ನು ಕೊಟ್ಟ ವಿಶೇಷ ಮಮ್ಮಿ ಮದಕ್ಕರಣಿ ದಿದಾಸ್ ಎಕೊಲಹೈ ಬಿಲಿಯನ್ ಹತಲಿಸ್ ಹತೈ ದಸಮ ತುನಕ್ ಆದಾಮ ಕೊಟ್ಟ ದಿದಾಸ್ ದಹನ ಮೇ ಬಿಲಿಯನ್ ಎಕಸಿ ಹಾಕ್ ಪಡಿಲಾತಿನ ವಿನಾಡಿ ವಿನಾಡಿ ರೋಷನ್ ರಣ ಸಿಂಗ್ ಮೆತ್ತುಮಾಗಿ ಇಲ್ಲ ಗಣಕುವ ಮೆತ್ತುಮಾಗಿ ಗಣ್ಣು ಮೇ ಮಮ್ಮಿ ವಿದೇಶ ವಿನಿಮಯ ದಿದಾಸ್ ಎಕೊಲಹೈ ಸಿಟ್ හතලි සතයි දසම තුනේ ඉඳලා මිලියන මිලියන එකසි හය දක්වා සමාවෙන්න රුපියල් මිලියන මිලියන එකසි හය දක්වා වැඩි වෙලා තියෙනවා. මම මේ මතක් කරන්නේ නිෂ්පාදන සඳහා අපි විවිධාකාරයේ කටයුතු උපක්‍රම යෙදුවා. කුරුණාගල වැවිලි සමාගම, හලාවත වැවිලි සමාගම, ලාභ ලබන ආයතන වැඩි වැඩියෙන් ගත්තා. 2010 මිලියන 154ක් ගන්නකොට ඒ ප්‍රමාණය 2011 මිලියන 225 දක්වා යනකොට අද 2019 වර්ෂයේ මිලියන 120 දක්වා අඩු වෙලා තියෙනවා. මිලියන 120 දක්වා අඩු වෙලා තියෙනවා. හලාවත වැවිලි සමාගම ගත්තම හලාවත වැවිලි සමාගමේ ගෞරව සභාපතිතුමනි 2010 ලාභය මිලියන 114යි 2011 96යි 2012 86යි 2013 82යි 2014 යයි පැනලා දෙනවා මිලියන 61ක් පාඩුයි කියලා. මිලියන 61ක් නේ මිලියන 44ක් ලාභයි 2010ට පෙර එදා අධ්‍යක්ෂ මණ්ඩලය තීන්දුවක් අරගෙන මිලියන 104ක් කඩදාසි සමාගම වල දුන්න ඇමිලි පිටියේ අධ්‍යක්ෂ මණ්ඩලය තීන්දුවක් නැතුව අකවුන්ටන්ට් මහත්තයා කොහොම මේවා දුන්නත් දන්නේ නැහැ. මේක පෙන්වලා තියෙන එක කපලා අඩමාන නැහැට තිබිච්ච අඩුයි තමයි පාඩුවට පෙන්වලා තියෙන්නේ. ඉතිහාසයේ පළවෙනි වතාවට හලාවත වැල් සමාගම මිලියන 35ක් මිලියන 35 2018 අවුරුද්දේ පාඩු ලබනවා. මම මේ කිව්වේ මේ සම්බන්ධ උන්නාන්සේලාගේ දැන ගැනීම සඳහායි මේ කාරණා ඉදිරිපත් කළේ. එදා අපි විවිධ උපක්‍රම ගත්තා. පොල් වගා කිරීමට කප්රුකයි සිත් නැණ වැඩසටහන ක්‍රියාත්මක කරලා පහේ ශිෂ්‍යත්වයේ සමත් දරුවට 6 වසරට යනකොට පළ දෙකක් දුන්නා. දරුවෝ උනන්දුවෙන් කටයුතු කරා. අප වෙන්නේ උසස් පෙළ අධ්‍යාපන ලැබනකොට ඒ දස් දෙකෙන් ලැබෙන ආදායම පොත්පත් ගන්න පුළුවන් ආකාරය කිව්වා. එදා කප්රුකයි පරපුරයි කියලා වැඩසටහන කරා. ගැමිණි මාතාව ගිහිල්ලා සෞඛ්‍ය වෛද්‍ය නිලධාරී රෙජිස්ටර් වෙනකොට පොල්පල දෙකක් ලබා දෙන වැඩසටහන ක්‍රියාත්මක කරා. ඒ වගේම 2500 සම්බුද්ධ ජයන්තිය සැමරීම නිමිත්තෙන් විහාරස්ථානය සම්බන්ධ කරගෙන පොල් වගා කරන වැඩසටහන කිව්වා. හමුදා කඳවුර සියල්ල මේවට වගා කරන්න දුන්නා. ගත්තම පළේ වත්තේ යාපනයේ නැගෙනහිර විශාල වශයෙන් එදා පොල් ගස් තිබුණේ නැහැ. අද තමුන්නාසල ගියාට පස්සේ බලන්න පුළුවන් කොයිතරම් නිෂ්පාදනය වැඩි වෙලා තියෙනවද කියන එක බෑ ගන්න පුළුවන්. අපේ විශේෂයෙන්ම අපේ අරුන්දික ප්‍රාන්දු ගරු අමාත්‍යතුමාට මම ස්තුතිවන්ත වෙනවා. අපි ඇප් එකක් හඳුන්වලා දුන්නා පොල් නිෂ්පාදන හැම වත්තකම උදේ 8 වෙනකොට සුපරින්ටෙන්ඩන්ට් ඉන්නවද ඉන්න කාර්ය මණ්ඩලය ඔක්කොම හොයාගන්න පුළුවන් ඇප් එකට එනවා මේ කට්ටිය ඉන්න එකට. උඟක් ආ වෙලාවට වත්ත සුපරින්ටෙන්ඩන්ට් නෑ ගෙදර ගිහිල්ලා ගමේ ගිහිල්ලා එදා අභ්‍යන්තර විගණන අංශයට අපි කිව්වේ මේ ඇප් එක තියාගෙන ගිහිල්ලා ටක් ගාලා වත්තට ගිහිල්ලා බලන්න මේ නිලධාරී ඉන්නවද කියන එක. චෙක් රෝල් වලින් තමයි ලොකුම හොරකම් වතුවල උනේ. චෙක් රෝල් වලින් මේව නවත්ත ගන්න අපිට හැකියාවලු නෑ. 25ක් වැඩ කරනකොට 30ක නම් දාලා සල්ලි ගත්තා කරු සභාපතිතුමනි මේව නතර කරගන්න හැකියාව ලැබුණා. පොල් නිෂ්පාදනයේ දා හවස 6:05 වෙනකොට කරු ඇමතුමාට ලේකම්තුමාට අභ්‍යන්තර විගණන අංශයට ඒ වගේම ඒ ආයතනයේ ප්‍රධානින්ට ලැබෙන ආකාරයට තොරතුරු ගත්තා. ලස්සන වැඩක් වුණා කරු සභාපතිතුමනි. මේක ගත්තම එක නිලධාරියෙක් අපිට වාර්තාවක් කියලා දුන්නා. රෑ 12ට මට කෝල් එකක් එනවා හලාවත වැලි සමගේ වත්තකින් පොල් හොරකම් කරනවා කියලා. මම පොලිසියලා ඔඩිට් එක යවලා නැවතුම 5000 තියෙන ගොඩේ 7800ක් තියෙනවා.
ඒක ඉස්සෙල්ලා
9000 තුල 1200ක් හොරගම් කරලා. මේ වගේ තත්ත්වයන් තිබුණේ මේ ඇප් එක ක්‍රියාත්මක වීම නතර කරේ කරු හැමතුමනි හලාවත වැලි සමාගම තමයි ඉලෙම නැත්තේ. හලාවත වැලි සමාගම තමයි තිබුණේ. වර්තමාන සභාපතිතුමා මම හිතන්නේ ඒක හොඳ තත්ත්වයට කරගෙන යනවා. එතුමාට අපි සුබපදනෝ. ඒ වගේම වැලිකඩ විල් රෝගේ ඔබතුමා දන්නවා බද්දගමේ ඉඳලා තංගල්ටන බෙල්ට් එකක් දාලා දැම්මේ මේ රෝගේ හරියට දැන් වර්තමානයේ කොවිඩ් රෝගේ වගේ. ඒ ගස් ටික අපි ඉවත් කරලා පාලනය කරගත්තා. දැන් බිල්ට් එකේ කියනකොට 2017 ඉඳලා ගස් කපන්න නැත්නම් එන්නත් කරලා ගස් මරණ එක නතර කරා. දැන් නැවත ව්‍යාප්ත වෙලා තියෙනවා. රමේෂ් පදේ නැමතුමා දන්නවා දිස්ත්‍රික්කයේ තියෙන. අපි මේවා වළක්වන්න කටයුතු කරා. මේ ගැන ලෝකෙ අපි දිහා බැලුවා. ටැන්සනියාවේ ජනාධිපතිතුමා ඇවිල්ලා පොදු රාජ්‍ය මණ්ඩල සාකච්ඡාවක් කතා කරලා විද්‍යාඥයෝ පිරිසක් ඇද අපේ රටේ මේ ගැන භාරත දෙන උපදෙස් දෙන්න කියලා අපි එක් කරන් ගියා. කියුබාව අපිට ආරාධනා කරා. අපි උපදෙස් දෙන්න අරන් ගියා. මම හිතන්නේ අපේ බුද්ධික පදෙන් මැතුමාට කියන්න ඕන මේක කොවිඩ් වගේ වසංග දෙකලා මුළු රටේම පොලිටික විනාශ වෙන්න අරනවාද මේක ආරක්ෂා කරගන්නවද කියන එක කල්පනා කරලා බලන්නේ කියලා මම මතක් කරන්න කැමතියි. මීට වඩා කතා කරන්න කාලය තිබුණත් මම ගන්න කාලේ ඉවර නිසා මම අපේ ගරු ඇමතුමා ඉල්ලා සිටිනවා උක්වගා කරන ගොවියට. එදා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා 2014 නොවැම්බර් රායවැදී රුපියල් 5000ක සහතික මිලක් දුන්නා උක්ගොවියට. යහපාලන ආණ්ඩුව 7-5ක් වැඩි කරේ නැහැ. ඔබතුමා බලයටපත් වුණාට රුපියල් 500ක් ලැබල් දුන්නා. උක් ටන් එකක් කපන මිනිහා රුපියල් 10,000 කරේ. අද රුපියල් 2000ක් අය කරනවා ගරු ඇමතුමනි මේ උක්ටෝන් සීනිට මේ උක්ටෙන් එකක් සැපෙන ඔබ වියට 6500ක සහතික මිලක් ලබා දෙන්න කියලා යෝජනා කරමි මට අවස්ථාව ලැබළු දුන්න රොෂන් ඇමතුමාටත් ස්තුතිය පළ කරමි මම නිහඬ වෙනවා බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතිය ඔබතුමාට honorable උදේ කුමාර් you have 9 minutes
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரம் குறித்து கூடிய கவனம் செலுத்துவதாக அறிவித்துள்ள இந்த சந்தர்ப்பத்திலே பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் பரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக ஆரம்பத்திலே மிளகா கருவா போன்ற சிறு உள்நாட்டு உற்பத்தி மூலம் ஆரம்பித்த நமது நாட்டின் ஏற்றுமதி தேயிலை ரப்பர் தென்னை கோப்பி போன்றவற்றின் மூலமாக பெரும் வளர்ச்சி அடைந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது குறிப்பாக தேயிலை உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் அதன் ஊடாக பெறப்பட்ட பொருளாதார வளர்ச்சி மற்றும் சர்வதேச ரீதியாக கிடைத்த அங்கீகாரம் போன்றவை நாங்கள் பெருமைப்படக்கூடிய விடயமாகும் குறிப்பாக தேயிலை உற்பத்தி என்பது வெறுமனே 19 ஏக்கர் நிலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட நமது தேயிலை உற்பத்தி அதிகரித்து 400,000 ஹெக்டேரில் ஆரம்பித்து படிப்படியாக குறைந்து தற்போது சுமார் 200,000 ஹெக்டேரிலே பயிரிடப்படுகிறது அதே போல தேயிலை துறையிலே நேரடியாக ஆரம்பத்திலே சுமார் 400,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தாலும் அதுவும் குறைவடைந்து தற்போது சுமார் 200,000 தொழிலாளர்கள் காணப்படுகிறார்கள் அத்தோடு பெருந்தோட்ட அமைச்சின் தகவலின்படி 23 பெருந்தோட்ட கம்பெனிகளிலே 2009ஆம் ஆண்டு சுமார் 200,000 தொழிலாளர்கள் இருந்ததாகவும் அது அந்த தொழிலாளர் எண்ணிக்கையிலே தோய்வு ஏற்பட்டு 2018ஆம் ஆண்டு அந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 132,000 குறைந்துள்ளதாக கணக்கீடுகள் கூறப்படுகிறது அது அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் 9 ஆண்டு காலத்திலே சுமார் 68,000 தொழிலாளர்கள் இந்த தொழில்துறையிலிருந்து விலகியுள்ளார்கள் எனவே இது கவனிக்கப்பட வேண்டிய கவனத்தில் செல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக நான் கருதுகிறேன் அத்தோடு ஒரு காலத்திலே பெருந்தோட்ட துறையின் மூலமாக அதிக தேயிலை உற்பத்தி செய்யப்பட்டது ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை நமது இலங்கையின் மொத்த தேயிலை ஏற்றுமதியிலே 72% சிறுதோட்ட உரிமையாளர்களும் 28% மட்டுமே பெருந்தோட்ட கம்பெனிகளும் வகிக்கிறார்கள் அத்தோடு உலக தேயிலை உற்பத்தியிலே இலங்கை 4வது இடத்திலே இருக்கிறது அதே போல நமது நாட்டுக்கு அந்நிய செலவானியை ஈட்டு தரும் துறையிலும் தேயிலை ஏற்றுமதி 4வது இடத்திலே இருக்கிறது அண்மை காலமாக இலங்கை தேயிலை உற்பத்தி துறை பல சவால்களை சந்தித்திருக்கிறது ஒருபுறம் தேயிலை உற்பத்தியின் திறன் வீழ்ச்சி அடைந்துள்ளது மறுபுறம் அந்த தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி காரணமாக அந்த வீழ்ச்சியை சந்தித்துள்ளது அத்தோடு நவீன தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்படாமை போன்ற காரணங்களால் இந்த வீழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக பெருந்தோட்ட கம்பெனிகள் எடுத்துக்கொண்டால் தொழிலாளர்கள் நலன்புரி விடயங்கள் மற்றும் சம்பள விடயங்களை பற்றி பேசும்போது மட்டும் அவர்கள் தமது லாபத்தை மறைத்து நட்டம் ஏற்படுது எப்படி என்ற ஒரு ஒரு விந்தையாகவே இருக்கிறது ஆனால் தொழிலாளர்கள் அப்படி அல்ல நம்ம நாடே முடக்கப்பட்டு கொரோனா காரணமாக நாங்கள் அனைவருமே வீட்டில் இருந்த போது அவர்கள் கூடையை தமது தோளிலே சுமந்து கொண்டு பயத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நம்ம நாட்டுக்காக உழைத்தார்கள் அவை இந்த உள்நாட்டு உற்பத்தி முழுமையாக முடக்கப்பட்ட போது கூட தேயிலை உற்பத்தி குறைவடையவில்லை காலநிலை மாற்றத்தின் காரணமாக சுமார் 10% தேயிலை உற்பத்தி குறைந்தாலும் தேயிலையின் விலை குறையவில்லை குறிப்பாக 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 கிலோ தேயிலையின் விலை 542 ரூபாக இருந்தது அதே போல கொரோனா காரணமாக தேயிலை சபை இணையதளத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட ஏலத்தின் மூலமாக செப்டம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 கிலோ தேயிலையின் விலை 624 ரூபாய் அதிகரித்தது அதாவது தேயிலையின் விலை தரமும் உயர்ந்திருக்கிறது ஆனால் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயரவில்லை தேயிலை விலை அதிகரித்து இருக்கிறது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை ஆகவே தற்போது தேயிலை பல தோட்டங்களில் தேயிலை விலை மலைகள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறது தேயிலை தோட்டங்கள் தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கவில்லை பல தொழிற்சாலைகள் துருப்பிடித்து காணப்படுகின்றன ஆகவே தொழிற்சாலைகளை பயனுள்ள விடயங்களுக்கு பயன்படுத்துவது குறித்து கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக உள்ளூர் முதலீட்டாளர்களை சிறு கைத்தொழில் பேட்டைகளை குறித்த தொழிற்சாலைகளை ஆரம்பித்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெருந்தோட்ட பகுதிகளிலே பயிரிடப்படாத சுமார் 12,000 முதல் 15,000 தரிசு நிலங்கள் காணப்படுகின்றன ஆகவே இவற்றை இந்த தரிசு நிலங்களை பெருந்தோட்ட இளைஞர் யுவதிகளுக்கு பிரித்து கொடுத்து அவர்களுக்கு விவசாய நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக இதனை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் குறித்த நிலங்களை வெளியாட்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இது அந்த தொழிலாளர்கள் இழைக்கப்படும் அநீதியாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே தயவு செய்தனை இதனை நான் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த சந்தர்ப்பத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக கௌரவ மேன்மை தங்கி ஜனாதிபதி அவர்கள் தனது அகிலாசன உரையிலே சிலான் டீ என்ற நாமத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். அந்த வகையிலே சிங்கம் பொறிக்கப்பட்ட சின்னம் சர்வதேச சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதை வரவேற்க நான் கூடிய ஒரு விடயமாக நான் கருதுகிறோம். அத்தோடு மேலும் சிலான் டீ சின்னம் பொறிக்கப்பட்ட முகக்கவசங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அந்த முகக்கவசங்கள் 30 முறை கழுவி பயன்படுத்தக்கூடியதாக இலங்கை தேயிலை சபை அறிவித்தது. ஆனால் இதில் கவலைப்படக்கூடிய விடயம் என்னவெனில், வெயிலையும் மழையும் பார்க்காமல் உயிரை துச்சமாக மதித்து கொரோனா காலத்திலும் நமது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேலை செய்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த பாதுகாப்புடன் கூடிய இந்த முகக்கவசம் ஏன் வழங்கப்படவில்லை என்று நான் அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம், அதாவது பெருந்தோட்டத்துறையை பொறுத்தவரையிலே இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயமாக கருதப்படுகிறது. ஹானரபிள் பிரிசைடிங் மெம்பர், அட் தி அவுட்செட் ஐ வெல்கம் தி வேஜஸ் இஷ்யூ ஆஃப் தி பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ப்ரோபோஸ் அட் தி பட்ஜெட். தி அனௌன்ஸ்மெண்ட் ஹஸ் கிவன் சம் ஹோப் ஃபார் தி people of the TSAs to look forward with optimism and hope. At the same time, I would like to point out what the Honorable Prime Minister has stated in his budget speech. He goes on to say, I also proposed to increase the daily wage of the plantation workers to rupees 1000 from January 2021. I intend to present in Parliament in January a legal framework that will change the management agreements of the plantation companies that are unable to pay this salary and provide opportunities to the companies that are successful in business.
So, Honourable you have Prime two Minister more has minutes.
Clearly stated, yeah?
You have two more minutes. Okay.
The Honourable Prime Minister has clearly stated the plantation workers' daily wage should be increased. That too should be increased. Basic salary should be 1,000 rupees. That's what the expectation of the whole country, I think, also. And also, Honorable Presiding Member, although the tea plantation sector brings sufficient export revenue to the country, we are at the crossroads today. We are the industry which needs to improve productivity, which facing challenges. And it is the duty of the government to keep afloat with the proper planning and to improve to the extent of the Honorable Minister's proposal to make tea export sector as the second largest foreign exchange earner of our country within the next few years. I read it in an article that you are saying that you want to bring the tea export to the second level. So we hope that at present situation, due to the corona pandemic, the top foreign exchange earning sectors are facing immensely, severely affected by the corona pandemic, but I think the tea sector is the only sector that is not affected or the least affected sector. So we hope under your leadership as the plantation minister, we hope to the industry will grow as well. And the next point I would like to say is that I would like to point out that the youngsters in the tea estates are moving away from and finding employment for better wages elsewhere in the country, which is an alarming issue.
Honorable Member, your time is up. Please wind up.
Some light, just 1 minute. Though the wage increase would bring some light in the tunnel, I still feel that the wage and the living standard of the plantation worker is not up to standard when compared to the other workers of our country. So, and also we would like to say one more thing. At the present, the tea production is about 300 million kilograms per year, and the export earnings is $1.3 billion. But at the same time, when you compare the last 8 months of this year, it has considerably, the tea production has considerably declined to about 27.5% compared to the first 8 months of last year. So again, I would like to say we are really confident that Honorable Minister, under you, because even yesterday I met you at the consultative committee meeting, Minister of such your caliber, definitely we would be able to take this industry forward to the place where it was and the golden days of our country. Thank you very much.
Thank you.